அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. மே மாதம் 20 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் தங்கவேல். இன்றைய தமிழோசியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அந்த கட்சி எம்எல்ஏக்கள் ஜெயலலிதாவை மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுப்பது குறித்த செய்திகள். அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகளுக்கான தேர்தல்கள் மீண்டும் தள்ளிவைத்திருப்பது தொடர்பாக அதிமுக மீது திமுக தலைவர் கருணாநிதி முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள்.
தேர்தல் நடந்தால் வேண்டும் என்றே தள்ளிக்கொண்டே போவார்கள். நாளை களத்தில் இறங்கி போராடுவேன்.
இலங்கையில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 100,000 மேலாக அதிகரித்துள்ளது தொடர்பான செய்திகள்.
கொரோனா பகுதியிலே வெள்ளம் வெளிவர முடியாமல் அகப்பட்டுக் கொண்டிருந்த மக்களை எல்லாம் நாங்கள் படகுகள் வெள்ளங்கள் மூலமாக காப்பாற்றியிருக்கின்றோம்.
ஆகியவை கேட்கலாம்.
முதலில் செய்தி அறிக்கை, வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரிய மைக்கேல்.
நடுவானில் காணாமல் போய் மத்திய தரைக்கடலில் விழுந்த ஈஜிப்டர் MS-804 விமானத்தை தேடி வருகின்ற குழுக்கள் மனித சிதலங்களை கண்டறிந்துள்ளதாக கிரேக்க அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இருக்கைகளையும் பொதிகளையும் கண்டுபிடித்த எகிப்திய பணியாளர்கள் இதனையும் கண்டறிந்ததாக கூறியுள்ளனர்.
The latest reports came originally from the air.
பாரிஸிலிருந்து 66 பயணிகள் மற்றும் பணியாளர்களுடன் கெய்ரோவிற்கு சென்று கொண்டிருந்த அந்த விமானம் வியாழக்கிழமை நள்ளிரவு காணாமல் போனது. விமானம் காணாமல் போய் விழுவதற்கு முன்னதாக வானூர்தி தரை கட்டுப்பாட்டாளர்களுடன் விமானிகளுடன் தொடர்பு கொள்ள முடியாத அந்த கடைசி 12 விமானிகள் அறையில் என்ன நடந்திருக்கலாம் என யூகங்கள் நிலவி வருகின்றன.
நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குற்ற வழக்கு தொடுப்பதற்கு விதிவிலக்கானவர்கள் என்பதை அகற்றிவிடும் சர்ச்சைக்குரிய சட்டத்தை துருக்கிய நாடாளுமன்றம் இன்று நிறைவேற்றியது.
It's a hugely controversial issue. Parliamentary debates on it descending into
இந்த சட்டத்தால் பல கட்சிகளை சேர்ந்த டஜன் கணக்கான உறுப்பினர்கள் சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். நாடாளுமன்றத்திலிருந்து தங்களையும் எதிர்க்கட்சி நபர்களையும் துரத்தி விடுகின்ற நோக்கமுடன் இந்த சட்டம் வருகிறது என்று குருது இனத்திற்கு ஆதரவான அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர்.
ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நகரத்தில் 51 வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்தியாவில் வானிலை பதிவு ஆவணப்படுத்தப்பட தொடங்கிய காலத்தில் இருந்து பதிவாகியிருக்கும் மிக அதிகபட்ச வெப்பநிலை இதுதான் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியா முழுவதும் தற்போது வெப்ப அலை நிலவி வருகிறது. இதற்கு மத்தியில் பாலைவன மாநிலமான ராஜஸ்தானில் உள்ள அந்த பஹலோடி எனும் நகரில் இந்த அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதற்கு முந்தைய அதிகபட்ச வெப்பநிலையானது 1956 பதிவாகிய 50.6 ஆகும்.
பிலிப்பைன்ஸில் குற்றவாளிகளை கொன்றாலோ அல்லது காயப்படுத்தினாலோ அவர்களுக்கு பரிசுத் தொகை அளிக்கப்படும் என்று மேயராக பதவியேற்க உள்ள தாமஸ் ஆஸ்மினா அறிவித்துள்ளார். சந்தேக நபர்களை கொன்றால் ஒவ்வொரு கொலைக்கும் தலா சுமார் 1,000 US$ வழங்கப்படும் என சிபு நகரத்தின் புதிய தலைவரான ஆஸ்மினா அறிவித்திருக்கிறார். குற்றவாளிகளிடம் பயத்தை ஏற்படுத்துவதுதான் தனது நோக்கம் என இதுகுறித்து அவர் தெரிவித்திருக்கிறார். பணியில் இல்லாத போலீஸ்காரர் ஒருவர் கொள்ளை சம்பவம் ஒன்றை நேரில் கண்டபோது இரு சந்தேக நபர்களை சுட்டு காயப்படுத்தியதற்கு ஏற்கனவே அவர் பரிசுத் தொகை வழங்கியிருக்கிறார்.
ஆஸ்திரேலியாவின் பழங்குடியின பெண்கள் கிரிக்கெட் அணி ஒன்று முதல் முறையாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது. இந்தியாவில் இந்த அணியின் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க 10 பயணத்தில் டெல்லியிலும் மும்பையிலும் நடைபெறும் கிரிக்கெட் போட்டித் தொடர் ஒன்றில் விளையாட உள்ளது. பழங்குடியினரின் கிரிக்கெட் விளையாட்டானது பல லட்சக்கணக்கான பங்கேற்பாளர்களோடு ஆஸ்திரேலியாவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது.
அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா அடுத்த வாரம் வியட்நாமுக்கு வர இருக்கும் நிலையில் நீண்டகால அரசியல் கைதிகளில் ஒருவரை அந்நாடு விடுதலை செய்துள்ளது. கடந்த 2 சிறையிலும் வீட்டுக்காவலிலும் கழித்துள்ள அருட்தந்தை நகுவன் வான்லி வெள்ளிக்கிழமை காலை விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார்.
செய்தி அரங்கத்தில் முதலில், தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ள அதிமுகவின் புதிய எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றுள்ளது. அதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
அதிமுகவின் சட்டமன்ற கட்சித் தலைவராக முதலமைச்சர் ஜெயலலிதாவை அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்துள்ளனர். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 134 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அதிமுகவின் சட்டமன்ற தலைவரை, அதாவது புதிய முதல்வரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் இன்று சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தொகுதியின் உறுப்பினர் சீனிவேல் உடல் நலமின்றி இருப்பதால் அவர் தவிர பிற உறுப்பினர்களும் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்ட பிற கட்சியைச் சேர்ந்த தமிமுன் அன்சாரி, கருணாஸ் போன்றவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவை அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்தனர். தங்களது இந்த முடிவை ஆளுநர் ரோசையாவிடம் அதிமுக தெரிவித்தவுடன் ஜெயலலிதா தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைக்க அழைக்கப்படுவார். ஜெயலலிதா பதவியேற்கும் தேதி இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் மே 23 அவர் தமிழக முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் இன்று மதியம் பெரியார் சிலைக்கும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர்கள் சி என் அண்ணாதுரை, எம்ஜிஆர் ஆகியோரின் சிலைகளுக்கும் ஜெயலலிதா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 98 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இரு தொகுதிகளுக்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன், பணப்பட்டுவாடா நடந்ததாக கூறி தமிழகத்தில் அரவக்குறிச்சி, கரூர் தொகுதிகளுக்கான தேர்தல் 23 ஒத்திவைக்கப்பட்டது. அதை மேலும் 3 ஒத்திவைப்பதாக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அதற்கு திமுக தலைவர் கருணாநிதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்திகளை தொகுத்து தருகிறார் மீண்டும் முரளிதரன்.
தமிழகத்தில் பிற தொகுதிகளுடன் சேர்த்து தேர்தல் நடத்தப்படாமல் ஒத்திவைக்கப்பட்ட அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய தொகுதிகளில் தேர்தல் மேலும் 3 தள்ளி வைக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த இரு தொகுதிகளிலும் பெரிய அளவில் பணப்பட்டுவாடா நடந்ததாக கூறிய தேர்தல் ஆணையம் இரு தொகுதிகளிலுமே மே 23 திங்கட்கிழமை தேர்தல் நடக்கும் என முன்னதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த தொகுதிகளில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டுமென அரவக்குறிச்சி தொகுதியின் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் பாஸ்கரனும், தஞ்சாவூர் தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராமலிங்கமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்தனர். இந்த இரு தொகுதிகளிலும் பெருமளவில் பணப்பட்டுவாடா நடந்திருப்பதால் தேர்தலை ரத்து செய்து புதிதாக வேட்பு மனுக்களை கோர வேண்டுமென அந்த மனுக்களில் கூறப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் கல்யாணசுந்தரம், கிருஷ்ணகுமார் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் இதனை தேர்தல் கால வழக்காக மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்றும், தேர்தலை மேலும் ஒத்திவைக்க முடியாது என்றும் கூறினார். இதையடுத்து வழக்கு மதியத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மதியம் ஆஜரான தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் இரு தொகுதிகளிலும் தேர்தலை 3 காலத்திற்கு ஒத்திவைக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து அனைத்து வேட்பாளர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக தங்கள் கருத்தை தெரிவிக்க ஏதுவாக வழக்கை 3 காலத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவிற்கு திமுக தலைவர் கருணாநிதி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இந்த இரு தொகுதிகளிலும் முன்பே அறிவித்த தேதியில் தேர்தலை நடத்தாவிட்டால் தானே போராட்டத்தில் இறங்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய இரு தொகுதிகளிலும் தேர்தல் ஒத்திப்போடப்படுவதாக செய்தி வந்ததும் மாலை 7 அளவில் திடீரென பத்திரிகையாளர்களை சந்தித்த திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே குறிப்பிட்டபடி மே 23 தேர்தலை நடத்த வேண்டுமென வலியுறுத்தினார். அப்படி நடத்தாவிட்டால் தானே போராட்டத்தில் இறங்கப் போவதாகவும் தெரிவித்தார். வழக்கு தொடர்ந்திருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகியவற்றுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என அவர்கள் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் இவ்வாறு பதிலளித்திருக்கிறது எனவும் கருணாநிதி கேள்வி எழுப்பினார்.
பாமக, பாஜக எத்தனை இடங்களிலே ஜெயித்திருக்கிறது, அவர்கள் சொன்னார்கள் தேதியை தள்ளி வைப்பது திட்டமிடல் செய்யப்படுவதை சந்திக்கும் என்று கருதுகிறேன். கோர்ட்டுக்கு ஆள்பொருளாளர்கள் எப்படி ஆதார் வாங்கப்பட்டிருப்பதெல்லாம் அந்த ரகசியங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும்.
தேர்தல் ஆணையம் ஜெயலலிதாவின் அடிமை ஆணையமாக மாறிவிட்டதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டினார்.
2 கிடைத்தால் அண்ணாமலை 75 2 திருவாசர்களிடம் இருக்கிறவர்கள் வென்று விட்டால் அவர்களுடைய ஓட்டுகள் அதிக குறைய வருவதற்காக கிடைக்கிறார். அதை நிறைவு செய்வதற்காக ஜெயலலிதா அவருடைய ஆசைப்படி விருப்பப்படி இதை செய்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் என்பது ஜெயலலிதாவுக்கு அடிமை ஆணையமாக இருக்கிறது என்பது என்னுடைய திட்டவட்டமாக கருத்து.
தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கு மட்டுமே தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் உள்ள அரவக்குறிச்சி தொகுதியிலும், தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள தஞ்சாவூர் தொகுதியிலும் பெருமளவில் வாக்காளர்களுக்கு பணமும் பரிசுப் பொருட்களும் அளிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இரு தொகுதிகளிலும் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.
முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பை கேட்டீர்கள். அடுத்ததாக, இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு ஒரே மாதிரியான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டுமென 3 முன்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை மேலும் ஓராண்டிற்கு ஒத்திவைக்கும் வகையில் புதிய அவசர சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளது. அது குறித்த தகவல்களை வழங்குகிறார் மணிவண்ணன்.
இந்தியா முழுவதும் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்வதற்கு ஒரே மாதிரியான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை நடத்த வேண்டுமென 3 முன்பாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்த நிலையில் அதனை ஓராண்டுக்கு ஒத்திவைக்கும் வகையில் புதிய அவசர சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியிருக்கிறது. மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் வழங்கப்பட்ட இந்த அவசர சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு சட்டமாக்கப்படும். இதன் மூலம் நாடு தழுவிய மருத்துவ நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கிய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்படும். முன்னதாக நாடு முழுவதும் பொது மருத்துவம், பல் மருத்துவம் ஆகிய படிப்புகளுக்கு சேர வேண்டியவர்கள் நாடு தழுவிய தேசிய தேர்வு ஒன்றை எழுத வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து முதல் கட்ட நுழைவுத் தேர்வு 1ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இந்த மாதிரியான தேசிய நுழைவுத் தேர்வுகளை நடத்தினால் மாநில கல்வி வாரிய தேர்வு முறையின் கீழ் படித்த மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என மாநிலங்களின் சார்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் தேசிய நுழைவுத் தேர்வை கட்டாயமாக்கி 1ஆம் தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு பிறகு இந்த வார துவக்கத்தில் பல மாநிலங்களைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மத்திய அமைச்சர் ஜே பி நட்டாவை சந்தித்து இந்த விவகாரம் குறித்து உரிய முடிவெடுக்கும்படி வலியுறுத்தினர். இந்த நிலையில் மத்திய அரசு இந்த அவசர சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. இந்தியாவில் தெலுங்கானா, ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் தனித்தனியாக தகுதித் தேர்வுகளை நடத்துகின்றன. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை அடிப்படையாக வைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
மணிவண்ணன் வழங்கிய அந்த செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களின் எண்ணிக்கை 100,000 மேலாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை தொகுத்து தருகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் போன்ற அனர்த்தங்களினால் 1,05,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. அதிகாரப்பூர்வ தகவல்களின்படி பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,27,000 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 64,000 குடும்பங்களைச் சேர்ந்த 3,20,000 பேர் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறி தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மழை, வெள்ளம் காரணமாக கொழும்பு மாவட்டத்தில்தான் பாதிப்புகள் அதிகம். 42,000 குடும்பங்களைச் சேர்ந்த 182,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அம்மாவட்டத்தின் தற்போதைய நிலவரம் பற்றி தேசிய கலந்துரையாடல்கள் மற்றும் சகவாழ்வு அமைச்சர் மனோ கணேசன்.
வலைநாட்டிலே பெய்யும் மழை, கொழும்பிலே மழை பெய்யாவிட்டாலும் கூட அது மழை நீர் வடிந்து வந்து கரைசியிலே கடலிலே கலக்கும் இடமாக இருக்கின்ற காரணத்தினாலே கள்ளங்கங்கை நதியின் மட்டம் அடிக்கடி உயர்ந்திருக்கின்றது. இந்த காரணத்தினாலே கள்ளி நதி கரையோரமாக இருக்கக்கூடிய பகுதிகளான கொலன்னாவை தொகுதி மற்றும் வடகொழும்பு தொகுதி ஆகிய தொகுதிகள் வாழும் மக்கள் பெரும் பாதிப்பு உள்ளாகி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நகர பகுதிகளை சார்ந்த பகுதி என்ற காரணத்தினாலே அங்கே நெரிசலாக வாழ்ந்து கொண்டக்கூடிய மக்களின் இருப்பிடங்கள் தண்ணீர் புகுந்த காரணத்தினாலே இருப்பிடங்களிலே பாரிய பொருள் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மக்கள் பல இடங்களிலே தக்காளி தங்குமிடங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, வீடுகளிலே தண்ணீர் தேங்கிட்டு காரணத்தினாலே அவர்களுக்கு பல இடங்களிலே சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த தண்ணீர் இறங்கிய பிறகு அவர்கள் உலர் உணவு வழங்கும் திட்டத்தை வைத்திருக்கின்றோம். அதை அடுத்து தொற்றுநோய் தடுக்கும் திட்டத்தையும் நாங்கள் இப்பொழுது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். முன்தயாரிப்பு வரைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். கொரோனா பகுதியிலே வெள்ளம் வெளிவர முடியாமல் அகப்பட்டுக் கொண்டிருந்த மக்களை எல்லாம் நாங்கள் படகுகள், வெள்ளங்கள் மூலமாக காப்பாற்றியிருக்கின்றோம். கடற்படையினரின் வெள்ளங்கள் போடாமல் இருந்த காரணத்தினாலே நாங்கள் மீனவர்களின் தோணிகளை பயன்படுத்தி நாங்கள் மக்கள் கரை சேர்த்திருக்கின்றோம். இப்பொழுது பல இடங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சமைத்த உணவுகள் கொண்டு சென்று தருவதில் கூட பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது. அதையும் கூட நாங்கள் படகுகள் மூலமாக, தோணிகள் மூலமாக கொண்டு சென்று கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக குழு மாநகரம் முழுக்க அரசாங்கம் என்று செயல்பட்டுக் கொண்டு அதே வேளையிலே தனி மக்களும் கூட பெருந்தன்மை வெளி முன் வந்து பொருட்களை சேகரித்துக் கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்களது உதவிகளை வழங்கிக் கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கின்றது
என்றார் அமைச்சர் மனோ கணேசன். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு போன்ற அனர்த்தங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 64 உயர்ந்துள்ளது. காணாமல் போனோர் எண்ணிக்கையும் 131 அதிகரித்துள்ளது. காணாமல் போனவர்களும் உயிர் இழந்திருக்கலாம் என்று உறவினர்களினால் அஞ்சப்படுகின்றது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாடுகளிடம் இருந்தும் நிவாரண உதவிகளை எதிர்பார்க்கின்றது. இந்தியாவிலிருந்து நிவாரண பொருட்களுடன் 2 கப்பல்கள் புறப்பட்டு உள்ளதாகவும் விமானம் ஒன்றும் வர இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. சர்வதேச நிவாரண பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார்.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளத்திலும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.